ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்ம உருவில் அத்தியாயம் 5, கர்மயோகம், கிருஷ்ண உணர்வின் செயல், பதம் 25. ஓம் நம பகவதே வாசுதேவாய, ஓம் நம பகவதே வாசுதேவாய, ஓம் நம பகவதே வாசுதேவாய, ஓம் நம பகவதே வாசுதேவாய. லபந்தே ப்ரஹ்ம நிர்வாணம் ரிஷய க்ஷீண கல்மஷம் சின்னாத்வைத யதாத்மானம் சர்வபூதாஹிதாரதம். லபந்தே ப்ரஹ்ம நிர்வாணம் ரிஷயாஸ்ஸின கல்மஷம் சின்னாத்வைத யதாத்மானம் சர்வபூதாஹிதாரதம். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தேவத்ருவாசா பக்திவேதானந்த சுவாமி ஸ்ரீ பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரியார் ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி ஜெய். யாரெல்லாம் சந்தேகத்தினால் எழும் இருமைகளுக்கு அப்பாற்பட்டுள்ளனரோ, மனதை உள்நோக்கி ஈடுபடுத்தியுள்ளனரோ, மற்ற உயிர்வாளிகளின் நலனிற்காக பாடுபடுவதில் எப்பொழுதும் முனைப்புடன் உள்ளனரோ, எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபட்டுள்ளனரோ, அவர்கள் பரத்தின் முக்தி அடைகின்றனர். ஓம் ஜானதிமிராந்தஸ்ய ஜானஞ்சனசலாகயம் சக்ஷுருன்மிலீதம் யேனா தஸ்மை ஸ்ரீகுரவே நமஹம். நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணபிருஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்த ஸ்வாமின். நமஸ்தே சரஸ்வதி தேவைம் கௌரவாணி பிரச்சாரிணிம் நிர்விசேஷா சூன்யவாதீம் பாஷாத தேசதாரணிம். பஞ்சதத்வாத்மகம் கிருஷ்ணம் பக்தரூபஸ்வரூபகம் பக்தாவதாரம் பக்தாக்யம் நமாமி பக்தசக்திகம். ஹே கிருஷ்ண கருணா சிந்தோ தீனபந்தோ ஜகத்பதே கோபேச கோபிகா காந்தராதா காந்த நமோஸ்துதிம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. இப்போ அத்தியாயம் 5, கர்மயோகம், கிருஷ்ண உணர்வின் செயல், பதம் 25 இருக்கும். இந்த பதங்களில் கிருஷ்ணர் 4 கருத்துக்களை சொல்கின்றார். என்ன கருத்து அப்படின்னா, யாராருக்கெல்லாம் வந்து இருமைகளிலிருந்து விலக்கூடிய சந்தேகங்கள், அதுக்கப்புறம் வந்து யாரெல்லாம் மனதை உள்நோக்கி ஈடுபடுத்துகிறார்களோ, யாரெல்லாம் வந்து மற்ற உயிர்வாளிகளுக்கு உதவி செய்கிறார்களோ, தொண்டு செய்கிறார்களோ, அதுக்கப்புறம் யாரெல்லாம் வந்து பாவத்திலிருந்து விடுபட்டு உள்ளனரோ, அவர்கள் முக்தி அடைகின்றனர் அப்படிங்கிறத கிருஷ்ணர் வந்து சொல்கிறார். நம்ம எப்படி இருமைகள் அப்படின்னாலே சந்தேகத்தினால் எழும் இருமைகள் அப்படின்னா, ஒரு பக்தன் இருக்கான் அப்படின்னா அவனுக்கு எந்த விதமான சந்தேகங்களும் கிடையாது. என்ன சந்தேகம் அப்படின்னா, அவனுக்கு நன்றாக தெரியும் கிருஷ்ணர் முழு முதற் கடவுள் அப்படிங்கிறது அவனுக்கு நல்லா தெரியும். பல பேருக்கு இந்த லோகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, கடவுள் யார் அப்படின்னா யாருக்கு சாமி தெரியும், எல்லாருமே கடவுள் அப்படின்னு சொல்லுவார்கள். ஆனால் கிருஷ்ண பக்தன் அப்படிங்கிறவனும் வந்து அவன் சாஸ்திரத்தின் அறிவு பரிபூர்ணமாக இருப்பதால் அவன் முழுமுதற் கடவுள் யார் அப்படின்னா ஸ்ரீ கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள் அப்படின்ட்டு அவனுக்கு எந்த விதமான சந்தேகங்கள் இல்லாமல் இருமைகள் இல்லாமல் இருக்கின்றான். அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து எந்த விதமான சந்தேகங்களும் இருக்காது. இந்த உடலில் விட்டு போனதுக்கப்புறம் நம்ம எங்கே போவோம், என்ன ஆகும் அப்படிங்கிறத பற்றி அவனுக்கு அறிவுகள் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நான் ஏன் கஷ்டப்படுறேன், நான் யார், நான் ஆத்மா, நான் ஏன் கஷ்டப்படுறேன், என்னோடய பாவத்தின் விளைவுகளுக்கின் காரணமாக நான் கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற சாஸ்திர அறிவு அவனுக்கு முழுக்க முழுக்க இருக்கும். அதனால தான் அவனுக்கு எந்த விதமான சந்தேகங்களும் வந்து இருமைகளும் எழுவதில்லை அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார். அதுக்கப்புறம் வந்து நம்ம நேற்று பார்த்தது போல் மனதை வந்து உள்நோக்கி ஈடுபடுத்த வேண்டும். எவன் ஒருவன் வந்து சுகத்தை வெளியில் தேடுறதுக்கு பதிலாக உள்ளறையே வந்து தேட வேண்டும் அப்படின்னு நம்ம சுருக்கமாக நம்ம நேற்று வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் கிருஷ்ணர் வந்து சொல்கிறார், எவன் ஒருவன் வந்து பாவத்திலிருந்து விடுபட்டுள்ளானோ, பாவத்திலிருந்து விடுபட்டுள்ளானோ அவன் பரத்தை அழிவான் அப்படிங்கிறத வந்து சொல்கிறார். நம்ம ஸ்ரீல பிரபுபாதர் சொல்கிறார், எந்த ஒரு உயிரினங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி, விலங்கினங்களாக இருந்தாலும் சரி, ஒரு பக்தனாக இருந்தாலும் சரி, ஒரு நாஸ்திகவாதியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இந்த பௌதிக உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் செய்யக்கூடிய காரியங்களுக்கு விளைவுகள் வந்தே தீரும். பக்தனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நம்ம பலவிதமான காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறோம். அதற்கு எல்லாமே விளைவுகள் வந்து கொண்டே இருக்கும். அதை வந்து நம்ம வந்து நன்றாக தெரிந்து வைத்துக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு நம்ம புலன்களின் மேலே வந்து வந்து செயல்களை ஈடுபடுத்துகிறோமோ அந்தளவுக்கு பாவ விளைவுகள் வந்து சேரும். தப்பான, இப்போ பாவம் அப்படின்னாலே என்ன அப்படின்னா, சாஸ்திரத்தில் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோ அதெல்லாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து பாவம். அப்படி நம்ம இந்த இந்திரியத்தை தவறான வழியில் நம்ம வந்து பயன்படுத்தினோம் அப்படின்னா, அப்போ பாவ விளைவுகள் எந்த அளவுக்கு அதிகமாக நம்ம பயன்படுத்துகிறோமோ இந்த இந்திரியத்தை தவறான வழியில் அந்த அளவுக்கு நமக்கு பாவங்கள் வந்து சேரும். அதனால தான் ஸ்ரீல பிரபுபாதர் சொல்கிறார், இந்திரியத்தை வந்து நம்ம குறைந்த அளவுக்கு பயன்படுத்த வேண்டும். எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் இந்த இந்திரியங்களை பயன்படுத்த வேண்டும். அதுக்கப்புறம் எப்படி ஒரு மருத்துவர்கிட்ட ஒருத்தன் எவனுக்கு வந்து ஜுரம் வந்திருக்கோ அவனுக்கு 100 டிகிரி வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் காய்ச்சல், அந்த 100 டிகிரி காய்ச்சலில் அப்போ டாக்டர் என்ன பண்ணுவார், மருத்துவர் அவனுடைய காய்ச்சலை உடம்பு ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்னா அந்த சூட்டை வந்து குறைப்பார். அப்போ சூட்டை குறைக்கும் பொழுது அவன் என்ன பண்ணுவான், சரியாயிடுவான். அதுபோல் சில பிரபுபாதர் சொல்கிறார், உதாரணத்தை நம்ம இந்திரியங்களை வந்து தேவையில்லாத விஷயங்களில் வந்து ஈடுபடுத்துகிறோம். எப்படி வந்து மருத்துவர் வந்து இவனுடைய காய்ச்சலை குறைத்து சரியாகிவிட்டதோ அதுபோல் நம்மளும் என்ன பண்ணோம், இந்த இந்திரியத்தினுடைய காய்ச்சலை குறைக்க வேண்டும் அப்படின்ட்டு வந்து சில பிரபுபாதர் சொல்கிறார். அப்படி குறைக்கும் பொழுது என்னாகும் அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய பாவங்கள் குறைந்து கொண்டே வந்து போகும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ இந்த காலத்திலாம் பார்த்தோம் அப்படின்னா, சில பேர் வந்து நம்மள்கிட்ட நிறைய இருக்கணுங்க, உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களையும் நம்மகிட்ட இருந்தால் தான் வந்து சுகமடைய முடியும் அப்படின்ட்டு ஒரு தவறான கருத்துக்களை வந்து வைத்துக்கொள்கிறார்கள். அது வந்து நிஜம் கிடையாது. நம்ம வந்து எந்த பொருள்களை வைத்திருக்கோமோ வைத்தில்லையோ, இப்போ நிறைய பேர் வீட்டில் எல்லா பொருள்களுமே இருக்குது, அவன் சுதந்திரமாக இருக்கானா அப்படிங்கிறத வந்து கேள்விக்குறி தான். அதனால் வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் வந்து நம்ம பொருட்களை வைத்து நம்ம இந்திரியத்தை வந்து தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடுத்தி பாவத்தை சம்பாதிப்பது வந்து கூடாது. அதுக்கப்புறம் இந்த லோகத்தில் பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கி அறிவியல் முன்னேற்றத்தினால ஏகப்பட்ட பொருட்கள் வந்து கம்ப்யூட்டர் லேப்டாப்பு மைக்கு அது இதுன்ட்டு ஏகப்பட்டது நிறைய மக்கள் வந்து கண்டுபிடித்திருக்கிறார்கள். அது எல்லாமே இப்போ சாதாரணமாக மாயாவாதிகள் பார்த்தீங்க அப்படின்னா, இதெல்லாமே பௌதிகம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் திறந்து விடுவார்கள். இதெல்லாம் வந்து வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து திறந்து விடுவார்கள். ஆனால் வைஷ்ணவ சித்தாந்தம் என்ன அப்படின்னா, கோஸ்வாமிகள் சொல்லுகின்றனர் யுக்த வைராக்கியம் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ படைக்கப்பட்டிருக்குது, இப்போ அறிவியல் முன்னேற்றத்தினால கம்ப்யூட்டர் படைத்திருக்கார்கள், அதுக்கப்புறம் வந்து கைபேசி, அதுக்கப்புறம் வந்து மைக்கு, இது எல்லாமே படைத்திருக்கிறது. ஆனால் அதை வந்து எல்லா எதையுமே வந்து துறப்பதற்கு பதிலாக எல்லாத்தையுமே வந்து பகவானோட சேவையில் ஈடுபடுத்தணும் அப்படின்னா, அதுக்கு பேர் யுத்த வைராக்கியம் அப்படின்னு பேர். இப்போ நம்ம வந்து மைக் இருக்குது, அதை வச்சு நம்ம பிரவச்சனம் கொடுக்கலாம், ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது அதை பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தலாம். அதுபோல் இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து பகவானுடைய செயல்களில் ஈடுபடுத்தினோம் அப்படின்னா, அதற்கு பெயர் யுத்த வைராக்கியம் என்று அழைக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் நம்ம எந்த விதமான கவலைகளும் படுத்தவில்லை. அச்சோ, நான் வந்து நிறைய பாவங்களை செய்து விட்டேனே, என்னோடய வாழ்க்கையில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு நம்ம புலம்ப வேண்டிய அவசியமே வந்து கிடையவே கிடையாது. கிருஷ்ணர் சொல்கிறார், சில பிரபுபாதரும் சொல்கிறார், நம்ம எல்லாத்தையும் வந்து பகவானுடைய செயல்களில் ஈடுபடுத்தணும் அப்படின்னா அது வந்து நம்ம செய்யக்கூடிய பாவங்களிலிருந்து குறைந்துவிடும். கிருஷ்ணர் இந்த பதத்தில் சொல்கிறது போல் பாவம் விளைவுகளிலிருந்து நம்ம குறைந்து கொண்டே வரும். நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து எல்லாத்தையும் பகவானோட செயல்களில் ஈடுபடுத்தணுமோ அந்த அளவுக்கு வந்து குறைந்து விடும். எப்படி ஒரு உதாரணத்துக்கு ஒரு அயன் ராட் இருக்கு, கம்பி இருக்குது அப்படின்னா, அந்த கம்பியை வந்து நெருப்பில் வச்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்ச நேரம் எரிய அது என்ன பண்ணும், அந்த கம்பியை அப்படியே நெருப்பாக மாறிவிடும். அது போல் சாஸ்திரங்களில் சொல்லப்படுகிறது, இருக்கிற பொருள்களை எல்லாத்தையுமே வந்து நம்ம பகவானோட செயல்களில் ஈடுபடுத்தணும் அப்படின்னா, எப்படி வந்து அந்த கம்பி வந்து நெருப்பாக மாறிவிட்டதோ அதுபோல் இருக்கக்கூடிய செயல்கள், அசுத்தமான செயல்கள் எல்லாமே வந்து பகவானுக்கு ஈடுபடுத்தணும் அப்படின்னா சுத்தமாக மாறிவிடும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிந்து கொள்கிறோம். அதுக்கப்புறம் கிருஷ்ணர் இந்த அடுத்த கருத்தை என்ன சொல்கிறார் அப்படின்னா, மற்ற உயிர்வாளிகளின் நலனிற்காக பாடுபடுவதில் எப்பொழுதும் முனைப்புடன் உள்ளனர். இது வந்து தொண்டு நிறுவனங்கள் அப்படின்னு நிறைய வந்து இருக்கிறது. சில பேர் சொல்வார்கள் வந்து மக்கள் தொண்டே மகேஷன் தொண்டு அப்படின்னு வந்து சொல்வார்கள். அதில் வந்து நிறைய முறை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு ஆன்மீகமாக நம்ம வந்து தொண்டு செஞ்சோம் அப்படின்னா அது வந்து எந்த விதமான அதுக்கு ஒரு வேல்யூவே இல்லை சார். ஆன்மீகத்தில் ஆன்மீக தொண்டு நீங்கள் செய்வதற்கு பதிலாக நீங்கள் வந்து இந்த பௌதிக தொண்டு நிறைய வந்து இப்போ தொண்டு நிறுவனங்கள்லாம் இருக்கு இல்லையா, அவர்களாம் என்ன பண்ணுவார்கள், சில பேர்த்துக்கு வந்து நீங்கள் ஏங்க நீங்கள்லாம் வந்து பகவத்கீதை பிரச்சாரம் பண்ணுறீங்க, வந்து பக்தியை சொல்லிக் கொடுக்குறீங்க, அதுக்கு பதில் நீங்கள் ஒரு மருத்துவமனை கட்டலாமே, இல்லைனா வந்து நீங்கள் வந்து இல்லாதவங்களுக்கு அனாதைகளுக்கெல்லாம் வந்து சாப்பாடு கொடுக்கலாமே, அதை விட்டுட்டு நீங்கள் இப்படி பிரச்சாரம் பண்ணுறீங்க பகவத் பக்தியை சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட காலத்தை நேரமாக விரயம் செய்கிறீர்கள் அப்படின்ட்டு சில பேர் வந்து சொல்லுவார்கள். ஆனால் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா பக்தி ஆன்மீகம்தான் இருக்கிறதுலே வந்து அதிகமான தொண்டு இருக்கிறது அப்படின்னா உயர்ந்த தொண்டு எது அப்படின்னா ஆன்மீக தொண்டு தான் வந்து உயர்ந்த தொண்டு இருக்கிறதுலே. ஏன் அப்படின்னு இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா கண்ணுக்கு தெரிய மாட்டேது, அது கண்ணுக்கு தெரியறது. அவர்கள் செய்யக்கூடியது எல்லாமே வந்து தற்காலிகம். ஏன் அப்படின்னா அந்த உடலுக்கு தான் வந்து அவர்கள் தொண்டு செய்கிறார்கள். ஆனால் ஆன்மீகம் அப்படிங்கிறது ஆத்மாவுக்கு, இது வந்து தற்காலிகமாக அந்த தொண்டுகளை மட்டும்தான் அவர்கள் செய்கிறார்கள். நம்ம வந்து நிரந்தரமான தொண்டுக்கு வந்து நம்ம வந்து வழிவகுக்கிறோம். பக்தி அப்படிங்கிறது நிரந்தரமான பிரச்சனைக்கு தீர்வு. ஆனால் இந்த தொண்டு நிறுவனங்கள் என்ன பண்ணுகிறார்கள் அப்படின்னா வந்து அவர்கள் வந்து நினைத்து கொள்கிறார்கள் எப்போவுமே வந்து ஆன்மீகத்தை விட நாங்கள் செய்யக்கூடிய தொண்டு தான் வந்து சிறந்தது அப்படின்ட்டு சில பேர் மக்கள் தவறுதலாக புரிந்து கொள்கிறார்கள். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, எப்படி ஒரு மனநோயாளி இருக்கான், அவனுக்கு வந்து மனதால் வந்து அடிபட்டுட்டான் பயங்கரமாக, அவனோட மனமே வந்து மனம் குன்றி இருக்கிறான் மனநோயாளி. அவனுக்கு நீ என்ன தொண்டு செய்ய முடியும், இந்த தொண்டு நிறுவனம் ஆளுங்கள்லாம் சொல்கிறாங்க மருத்துவமனை துறை பண்ணுறாங்க அது துறப்ப, இந்த மாதிரி ஒருத்தன் வந்து மனதால் குன்றி விட்டான், மனநோயாளி இருக்குது, அவனுக்கு எந்த மருந்தை நம்ம கொடுக்க முடியும், எந்த தொண்டு அவனுக்கு செய்ய முடியும், எந்த தொண்டும் செய்ய முடியாது. என்ன தொண்டு செய்ய முடியும் அப்படின்னா அவனுக்கு வந்து பகவத்கீதை போன்ற சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களை அவனுக்கு வந்து பிரச்சாரம் செய்து கொண்டே இருந்தோம் அப்படின்னா மனநோயாளி குணம் அடைந்து விடுவான். அவனுக்கு சாஸ்திரத்தின் மூலமாக தான் அவனுக்கு விடை கொடுக்க முடியும். நம்ம மனநோயாளிக்கு போய் எங்கன்னா ஊசி போட முடியுமா, ஊசி போட்டால் அவனுக்கு சரியாகுமா, ஏன் சரியாகாத அப்படின்னா அவன் வந்து மனநோயாளி அப்படிங்கிறது மனதால் வந்து அவன் வந்து இது பண்ணியிருக்கான் பிரச்சனை, அவனுக்கு மனதால் பிரச்சனை. நம்ம உடலில் எங்கன்னா பிரச்சனை அப்படின்னா எதுக்குன்னா மருந்து கொடுக்கலாம், மனசால் பிரச்சனை ஆத்மா பிரச்சனை அப்படின்னா மனது மருந்தெல்லாம் வந்து வேலை செய்யாது. அதுக்கு என்ன மருந்து அப்படின்னா பகவத்கீதை போன்ற சாஸ்திரங்களுடைய அறிவை அவனுக்கு கொடுக்கும் பொழுது மட்டும்தான் அவன் வந்து என்ன பண்ணுவான், அவனுக்கு வந்து தீர்வு கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒருத்தன் வந்து குடிச்சிருக்கான் மது வருந்துறான், அவனுக்கு என்ன நம்ம தொண்டு செய்ய முடியும், அவனுக்கு என்ன குடித்தானா அவனுக்கு வந்து என்ன வருது, உடலில் நோய்கள் வந்துடுது. உடலில் நோய் வந்தால் இவர் என்ன பண்ணுறாரு, தொண்டு நிறுவனம் ஆளுங்கள்லாம் இவனை கூட்டிகிட்டு போயிட்டு மருத்துவமனையில் படுக்க வச்சு அவனை வந்து அந்த அவனுடைய உடல் நோய்களை குணப்படுத்துகிறார்கள். அவன் என்ன பண்ணுவான், உடலோட நோயை வந்து குணமடைஞ்சதுக்கப்புறம் திரும்பவும் அந்த மது கடைக்கே போய் திரும்பவும் மதுவாக இருந்துவான். இதில் நம்ம தொண்டு நிறுவனம் செய்து என்ன பிரயோஜனம், நம்மளே கொஞ்சம் புத்தி கூர்மையோடு ஒன்று ஒன்றே அலசி ஆராய்ஞ்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கே வந்து புரியும். இப்படி சொன்னது போல் குடிகாரனுக்கு வந்து நம்ம வந்து அவன் குடிகாரன் குடித்து குடித்து வந்து அவனுக்கு வந்து உடம்பு சரியில்லாத போச்சு, அவனை மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்க்குறோம், மருத்துவமனையில் சேர்த்து அவனோட உடல்நலம் குணமாயிடுச்சு, அதுக்கப்புறம் அவன் குடிப்பான் குடிக்காமல் இருப்பானா, கண்டிப்பாக வந்து குடிப்பான், ஏன் வந்து உடம்பு நலம் சரியாயிடுச்சு, திரும்ப போய் அவன் என்ன பண்ணுவான் குடிப்பான், குடிச்சிட்டு அவனுக்கு திரும்ப வந்து உடம்பு சரியில்லாத போயிடும். இதுதான் வந்து தொண்டு நிறுவனங்களுடைய முக்கியமான ஒரு பிரச்சனை. அதே ஆன்மீகமாக பார்த்தோம் அப்படின்னா அந்தந்த எவன் ஒருத்தன் மது அருந்துறானோ அவனுக்கு பக்தி செயல்களில் ஈடுபடுத்தினோம் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான், தூய்மை அடைந்து விடுவான். பக்தி பாதை அவனுக்கு கொடுத்தோம் அப்படின்னா பக்தி கிருஷ்ண பக்தியை கொடுத்தோம், இல்லைன்னா பகவானோட நாமத்தை ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரி ராம 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 ஹரி ஹரி, அவன் என்ன பண்ணுவான், பகவானோட நாமத்தை சொல்ல சொல்ல பகவத்கீதை பாகவதம் போன்ற சாஸ்திரங்களை படிக்கும் பொழுது அவனோட மனதை தூய்மை அடைந்து விடுகிறது. மனதை தூய்மை ஆயிடுச்சு அப்படின்னா அவனுக்கே புத்தி வந்துவிடும், சரி நம்ம குடிக்கிறது தவறு அப்படின்ட்டு. நம்ம தொண்டு நிறுவனம் செய்து கொண்டே இருந்தால் அவனுக்கு எப்படி புத்தி மாறுமா, புத்தி வந்து மாறவே மாறாது. அதனால தான் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது கிருஷ்ண பக்தி ஆன்மீகம் அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலே வந்து உயர்தரமான வந்து ஒரு தொண்டு அப்படிங்கிறத நம்ம நல்லா வந்து புரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஆன்மீகம் அப்படின்னாலே ஒரு கெட்ட மனிதனை நல்ல மனிதனாக்குவதுதான் ஆன்மீகம். நம்ம என்னமோ வந்து பக்தி பண்ணுறோம் பக்தி பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம், பக்தி பண்ணுறதோட நோக்கம் என்ன,
நம்ம வந்து இருக்கிறத வந்து நம்மளோட இந்திரியங்களையும் மனதையும் எல்லாத்தையும் சுத்தப்படுத்துறது தான் வந்து ஆன்மீகம். ஆன்மீகம்னா ஏதோ பெருசாக வந்து சும்மா இவர்கள் கண்ணை மூடி பஜனை பண்ணு சாமி கும்பிடு அது மட்டும் வந்து பக்தி கிடையாது. அது வந்து ஆன்மீகம் வந்துனா என்ன, அதனுடைய நோக்கம் என்ன, நம்ம பக்தி பண்ணுறதோட நோக்கம் என்ன, கோயிலுக்கு போகிறோம் பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணுறோம் இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, ஒரு கெட்ட மனிதனை நல்ல மனிதனாக ஆக்குவது தான் வந்து ஆன்மீக பாதை. இவர்களுக்கு வந்து சாதாரணமாக தொண்டு நிறுவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்களுக்கு அறியாமையின் காரணத்தினால அவர்கள் என்ன சொல்கிறார்கள் அப்படின்னா, இந்த ஆன்மீகெல்லாம் சும்மா பஜனை பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு. பஜனை பண்ணுறதோட நோக்கம் என்ன சார் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, கெட்ட மனிதனை நல்ல மனிதனாக ஆக்குவது தான் வந்து அந்த ஆன்மீக பயிற்சி. அப்படியே ஒரு மனிதனை வந்து கெட்ட மனிதனை நல்ல மனிதனாக நீங்கள் ஆக்கிட்டீங்க அப்படின்னா, அவன் குடிக்க மாட்டான், குடிக்கலைன்னா அப்படின்னா அவனுக்கு உடம்பு சரியில்லாத போகாது. ஒருத்தன் வந்து புகைப்பழக்கம் இருக்குது, அவனை வந்து நான் கெட்ட மனிதனாக இருக்கவனை நல்ல மனிதனாக ஆக்கிட்டீங்க அப்படின்னா அவன் குடிக்க மாட்டான், அவனோட சொந்த கல் அவனே நின்றுக்குவான். இப்போ ஒரு கெட்ட மனிதன் நல்ல மனிதன் ஆகிட்டான் அப்படின்னா, அதுக்கப்புறம் அவனுக்கு நீங்கள் தொண்டு செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. அவன் நல்ல மனிதனாகிட்டான், அவனே வேலை செய்வான், அவனே சம்பாரித்து அவனே வீடு கட்டிக்குவான், அவனே துணி வாங்கிக்குவான், அவனே வந்து சாப்பிடுவான், அவனே வந்து படிக்கிறதுக்கான காசு அவன்கிட்ட இருக்கும், மருத்துவமனைக்கு போகிறதுக்கும் காசு அவன்கிட்ட இருக்கும், அப்புறம் அவங்க தொண்டு நிறுவனத்துக்குலாம் அங்கே என்ன வேலை. அதனால் வந்து இவர்கள் வந்து நேராக சாப்பிட்றதுக்கு பதிலாக அப்படி சுற்றி வளைச்சி சாப்பிட்றது போல். ஆனால் ஆன்மீக பயிற்சி அப்படிங்கிறதான் இருக்கிறதுலே வந்து உயர்தரமான வந்து துண்டு. இப்போ இன்னொரு உதாரணத்துக்கு, அர்ஜுனன் வந்து சண்டை போட மாட்டான் அப்படின்னு குழம்பிட்டான், அவனுக்கு சண்டை போடலாமா போட வேணாமா அப்படின்னு பயங்கரமான அவனு வந்து ஒரு குழப்பம். இந்த குழப்பமான இருக்கிற நேரத்தில் வந்து தொண்டு நிறுவனம், தொண்டு அவனுக்கு என்ன தொண்டு செய்ய முடியும், நம்ம அர்ஜுனன் இருக்கான் அவனுக்கு எதனா தொண்டு செய்ய முடியுமா, எந்த விதமான தொண்டும் நம்மளால் செய்ய முடியாது. அதனால தான் பகவான் என்ன பண்ணார், பகவத்கீதையை எடுத்து உரைத்தார். அவன் பகவத்கீதை இப்போ சாஸ்திரத்தை சொல்லவும் அவன் என்ன பண்ணிட்டான், புரிஞ்சுக்கிட்டான் அவன் சண்டை போட்டான், சண்டை போட்டு அவன் வெற்றி அடைந்தான். அதுபோல் நம்ம ஆன்மீக பாதை அப்படிங்கிறது வந்து ஒரு கெட்ட மனிதனை நல்ல மனிதனாக ஆக்குவது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, ஒருத்தன் கடலில் வந்து மூழ்கிட்டு இருக்கான், அந்த மூழ்கிட்டு இருக்கவனை போயிட்டு நம்ம வந்து இதை காப்பாற்றுறேன் காப்பாற்றுறேன் அப்படின்ட்டு அவனோட சட்டையை மட்டும் பிடிச்சி இழுத்துட்டு வந்தோம்னா அதுக்கு காப்பாற்றணுன்னு பெறாதுக்கு. ஆளே உள்ளே மூழ்கிட்டான், அவனோட சட்டையை மட்டும் எடுத்துகிட்டு வந்து என்ன பிரயோஜனம். அதுபோல் இந்த உடலுக்கு செய்யக்கூடிய தொண்டு அப்படிங்கிறது இந்த சமுத்திரத்தில் மூழ்கிறவனுடைய சட்டையை மட்டும் எடுத்துகிட்டு வருவதற்கு வந்து சமம். நம்ம காப்பாற்றணும் அப்படின்னா ஆலயை தூக்கிட்டு வரணும், வெறும் சட்டையை மட்டும் தூக்கிட்டு வந்து பிரயோஜனம் கிடையாது. அதுபோல் நம்மளே வந்து ஆத்மா, ஆத்மாவுக்கு தான் தொண்டு செய்யணும் ஒழிஞ்சு சரீரத்துக்கு தொண்டு செஞ்சு பலன் கிடையாது. ஏன் பலன் கிடையாது அப்படின்னா, இந்த ஆத்மா கிளம்பி போனதுக்கப்புறம் சரீரம் இங்கே தான் கிடக்கும், அந்த சரீரத்துக்கு நம்ம தொண்டு செய்து எந்த விதமான பலனும் வந்து கிடையாது. அதனால் வந்து எப்படி ஒரு மருத்துவர் இருக்கார் அப்படின்னா, மருத்துவமனைக்கு பல பேர்கள் வருகிறார்கள், அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், நோயை குணப்படுத்தி அவரோட வீட்டுக்கு அனுப்புகிறார்கள். அதுபோல் ஆன்மீக பயிற்சி அப்படிங்கிறது ஒரு மனிதனை வந்து இந்த உலகமே, இந்த பௌதிக உலகமே ஒரு மருத்துவமனைக்கு ஒப்பிடப்படுகிறது. அதில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே இந்த பௌதிக உலகத்தில் நம்ம எல்லாமே என்ன பண்ணுறோம், ஒரு நோய்வாய்ப்பட்டவர்களைப் போல தான் இருக்கிறோம். எப்படி மருத்துவர் வந்து அவரை வந்து இந்த நோய்வாய்ப்பட்டவர்களை குணப்படுத்தி வீட்டுக்கு அனுப்புகிறார்களோ, அதுபோல் வந்து பகவானும் பகவானுடைய ஆச்சாரியார்களும் குரு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே இருக்கிற ஆத்மாக்களை சுத்தம் செய்து, மனிதர்களை சுத்தம் செய்து, வைகுண்டமான நமது வீடான நம்மளோட உண்மையான வீடு எங்கே இருக்குது அப்படின்னா வைகுண்டத்தில் இருக்குது, அந்த வைகுண்டத்துக்கு அனுப்புறது தான் வந்து ஆன்மீக பாதை. சில பேர் வந்து என்ன பண்ணுவார்கள், இதை தெரியாமல், இதை தெரிந்து கொள்ள, அதாவது ஆன்மீகத்தினுடைய தாரக மந்திரத்தை தெரிந்து கொள்ளாமல் நாங்கள் பண்ணுறது தான் வந்து சிறந்தது, இதெல்லாத்தையும் நீங்கள் விட்டுவிடுங்கள், இதெல்லாமே காலத்தின் விரயம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சில பேருக்கு துணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அவன் என்ன பண்ணுவான், துணியை வாங்கி வச்சுட்டு அவனுக்கு வந்து துணி இல்லைன்னா அவன் போய் கஷ்டப்பட்டு உழைப்பான், சரி நமக்கு வந்து போடுறதுக்கு கூட வந்து உடையே இல்லையே, நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரித்து உடையே வாங்கிக்குவோம் அப்படின்ட்டு வாங்குவான். ஆனால் இப்போ நம்மளே இப்போ என்ன பண்ணுறோம், தொண்டு நிறுவனம் அப்படிங்கிற பேரில் போய்ட்டு அவனுக்கு உடையை கொடுத்தோம் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான், சரி யாரோ நமக்கு கொடுக்குறாங்களே நம்ம ஏன் வேலை செஞ்சுக்கிட்டு அப்படின்ட்டு அவனை வந்து சோம்பேறாய்க்கிறது. இந்த தொண்டு நிறுவனத்தினுடைய முக்கியமாக உண்மையிலேயே எவன்கிட்ட வந்து இல்லையோ அவங்ககிட்ட போய் இப்போ சுறுசுறுப்பாக இருக்கான், சில பேருக்கு வந்து சாப்பாடே இல்லை, வந்து சாப்பிடவே இல்லை அப்படின்னா அவனுக்கு வந்து நம்ம சாப்பாடு கொடுக்கலாம் அவன் இறந்தே போயிடுவான். அப்படிங்கிற நேரத்தில் வந்து நம்ம உதவி செய்யலாம். ஆனால் வந்துட்டு நம்ம தேவையில்லாத அந்த தொண்டு நிறுவனங்கள்லாம் போயிட்டு செஞ்சோம் அப்படின்னா, அவனை நல்ல மனிதனாக அதாவது என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவன் சோம்பேறி ஆகிவிடுவான். சோம்பேறி ஆகிடுச்சு அப்படின்னா வந்து உலகத்தில் வந்து சோம்பேறி மக்கள் அதிகமாக அதிகமாக வந்து பசி பட்டினி அதிகமாகி கொண்டே தான் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் சில பேர் வந்து சாப்பாடு கொடுப்பாங்க அன்னதானம் அப்படின்ட்டு. அந்த அன்னதானம் கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், பகவானிடம் அர்ப்பணம் செய்து அதை வந்து பிரசாதமாக அதே சாப்பாடை வந்து சைவ உணவை வந்து என்ன பண்ணும், பகவானுக்கு படைத்துட்டு வந்து அவருக்கு பிரசாதமாக கொடுக்கும் பொழுது வந்து இந்த பிரசாதம் என்ன பண்ணும் அப்படின்னா அவனுடைய உடலையும் இந்திரியத்தையும் மனத்தையும் தூய்மைப்படுத்தும் பிரசாதத்தை கொடுக்கும்போது. அதனால தான் இந்த தொண்டு நிறுவனம் சில பேர் வந்து மருத்துவமனை கட்டுவார்கள், சில பேர் வந்து கல்விக்கு உதவி செய்வார்கள், சில பேர் வந்து தங்கிறதுக்கு இடம் போகிறதுக்கு டிக்கெட்டு, அதுக்கப்புறம் பிச்சைக்காரன் வந்தால் அவனுக்கு போடுறது, இது போல் தொண்டு நிறுவனங்கள் செய்து 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 எந்த விதமான ஒரு உறுதியான ஒரு பலன்களை இது வந்து கொடுக்கவே வந்து கொடுக்காது. தற்காலிகமான ஒரு பலன்களை மட்டும்தான் கொடுக்குமே ஒழிஞ்சு அது வந்து உயர்ந்த பலன்களை இந்த தொண்டு நிறுவனம் அப்படிங்கிறது வந்து கிடையவே கிடையாது. அதுக்காண்டி வந்து தொண்டு செய்வதே தவறு அப்படிங்கிறத யாரும் சொல்ல வரல, அதை நம்ம தவறுதலாக புரிந்து கொள்ளக்கூடாது. ஆனால் வந்து செய்யக்கூடிய தொண்டுகளிலே உயர்ந்த தொண்டு எது அப்படின்னா ஆன்மீக பாதை. ஆன்மீக வந்து பகவத்கீதை பாகவதம் போன்ற சாஸ்திரங்களை கொடுப்பது தான் வந்து இருக்கிறதுலே வந்து உயர்தரமான வந்து தொண்டு அப்படிங்கிறத நம்ம வந்து நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா. நன்றி, வணக்கம். உங்கள் சேவகன் ரசிகா கோவிந்ததாஸ், ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய். ஹரி ஓம் தத்சத்.